இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு, இரண்டாம் வருகைக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி வர வேண்டுமா? Must Elijah come before the second coming of the Lord Jesus Christ? கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி வர வேண்டுமா? மத்தேயு 17:10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாய் சென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள்.
சரி, போதும். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வந்து முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். His disciples asked him, saying, Why then say the scribes, Elijah must first come. Elijah mundi varavendum endru veda paul sollugirargale, adu eppadi endru Yesu Christuvai paathu seesargal kekkirargal. Appozhu Yesu Christu enna solugirar endral, Elijah mundi vandu ellavathai seerpaduthathu meyda. Elijah truly shall first come and restore all things. எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மல்கியா 4:5-6 வாசிக்கலாம்.
பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். எங்கே எலியாவை குறித்து மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறத வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை முதலாவது பைபிள்ல எங்க பார்க்கிறோம் என்றால், 1 Kings 17:1. எலிஜா அப்பியர்டு ஃபர்ஸ்ட் இன் 1 Kings 17:1 வாசிக்கலாம்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது.
எலியாவை குறித்து 1 Kings 17:1 நான் வாசிக்கிறோம். எலியா ஆகாபின் நாட்களில் அவன் தோன்றினான். அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடமாக திருப்பினான். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எலியா கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று உரைக்கும் பொழுது அது நிறைவேறினது. அவன் ஒரு மேஜர் ப்ராஃபட்டாக காணப்பட்டான். அவனை கர்த்தர் வந்து மேல ஆகாயத்திலே எடுத்துக்கொண்டார். அவனோடு கூட அவனுடைய ஊழியம் முடிவடையவில்லை. இது அவனுக்கு பிறகு எலிசா மேல, அந்த எலியா மேல இருந்த ஆவியானது ரெட்டிப்பாக இரு மடங்காக வந்தது. 2 Kings 2:11-15 நம்ம அதை வாசிக்கிறோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் 2 மடங்கு வந்ததை நம்ம அங்கே காண்கிறோம். அதோடு கூட அந்த எலியாவினுடைய ஊழியம் முடிவடையவில்லை. புதிய ஏற்பாட்டிலையும் அது கட்டினி ஆகிறது. இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வரிக்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வரிக்கு முன்பதாகவும் அந்த எலியா ஊழியம் வருகிறதை நம்ம புதிய ஏற்பாட்டிலே நம்ம காண்கிறோம். 3 Coming of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய வருகை மூன்று பகுதியாக இருக்கிறது என்று இங்கே நம்ம பைபிள்ல நாம் வாசிக்கிறோம். 3 Coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகை மூன்று சம்பவங்களாக இருக்கிறது. முதலாவதாக அவர் வந்து மனவாட்டியை மீட்க வந்தார். He came once to redeem his bride. இரண்டாவதாக அவர் மனவாட்டியை மேல கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கிறார். Next, in the rapture to catch away his bride. இரண்டாம் வரியிலே கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை மேல எடுத்துக் கொள்வார். 3rd வருகையானது அது மில்லினியமாக இருக்கிறது. மனவாட்டியோடு வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்கிறார். ஒவ்வொரு வருகைக்கு முன்னதாக அங்கே எலியாவினுடைய ஊழியம் அங்கே இருக்கிறதை நம்ம காண்கிறோம். முதலாம் வருகைக்கு முன்னதாக கர்த்தர் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். அவன் வந்து வரியைக்கு ஒரு முன்னோடியாக இருந்தான். இரண்டாம் வரியைக்கு முன்னதாக கடைசி கால எலியாவை ஆண்டவர் அனுப்பினார். மிலினியம் வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் எலியா மோச ஆகிய உபத்திர காலத்திலே அனுப்புகிறார். இவ்விதமாக அந்த மூன்று வருகையிலையும் எலியாவின் ஊழியம் ஒரு முன்னோடியாக இருக்கிறதை நம்ம காண்கிறோம். அது வந்து எலியாவே மாம்சத்தில் மறுபடியும் வருவதில்லை. ஒருவருக்கு மாம்சத்திலே ஊழியத்தை ஒரு முறை கொடுத்த பிறகு இரண்டாம் திருப்பு கொடுப்பதில்லை. பைபிள் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட இரண்டாம் திருப்பு மாம்சத்திலே வந்து ஊழியம் செய்வதில்லை. அவர் வந்து அவருடைய அப்போஸ்தலர்களை தான் பயன்படுத்துகிறார், அவருடைய தீர்க்கதரிசியில தான் பயன்படுத்துகிறார், அவருடைய தூதர்களை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் எலியாவுக்கு ஒரு முறை ஊழியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் மறுபடியும் மாம்சத்திலே வரப்போறதில்லை. ஆனால் அவர் எலியாவின் மேல் இருந்த ஆவியை வந்து அவர் பயன்படுத்துகிறார். இட் இஸ் நாட் த லிட்ரல் எலைஜா, பட் காட் யூசஸ் த அனாயிண்டிங் ஆஃப் எலைஜா பிஃபோர் ஈச் கமி. தம்முடைய வருகைக்கு முன்னதாக எலியாவின் ஆவியை அவர் பயன்படுத்துகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த எலியாவை அடையாளம் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் வந்து அந்த மெசேஜோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசியினுடைய வேலை என்னவென்றால், எலியாவுடைய பர்பஸ் என்னவென்றால், ஜனங்களை வார்த்தைக்கு திருப்ப வேண்டும், அவர்களை வந்து கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்த வேண்டும் என்பதுதான் எலியாவினுடைய ஊழியத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் ப்ரோஃபெட்ஸ் ஆர் ஆர்டைன்ட் பை காட், நாட் பை மென். இந்த தீர்க்கதரிசிகள் தேவனால ஏற்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் மனுஷனால ஏற்படுத்தப்படுவது இல்லை. God called him and anointed him to that position. இவர் கர்த்தர் எலியாவை அழைத்தார், அவனை அந்த ஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணினார். மோசே வந்து அவனா தீர்க்கதரிசியாக தன்னை வெளிப்படுத்தவில்லை. எரேமியாவை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாறதுக்கு முன்னதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 1:5,
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை.
தாயின் கர்ப்பத்திலே உருவாறதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னதாகவே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். அதனால தீர்க்கதரிசிகள் தானாக ஏற்பட முடியாது, அல்லது ஓட்டு போட்டு ஏற்படுத்த முடியாது, அல்லது தலை மேல கை வச்சு இவர் தீர்க்கதரிசி என்று சொல்ல முடியாது. தேவன் அவர்களை ஏற்படுத்த வேண்டும். God sent them to preach the word. They were ordained by God. தேவனாலே அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் வார்த்தையை போதிக்க வேண்டும். அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து அவருடைய வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. They are born, இது அவர்கள் பிறக்கும் பொழுதே தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள். ஃபோர் ஆர்டைன் ஆஃப் காட், தேவனாலே முன்கூட்டியே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேத்தராகவும், அங்க போதவராகவும் ஏற்படுத்தினார் என்று எபேசியர் 4:11 வாசிக்கும் பொழுது, இந்த ஃபைவ் ஆபீசர்ஸ் ஆஃப் த சர்ச் இஸ் நாட் ஆர்டர்ட் பை மென். இதை மனுஷர்களால் அது ஏற்படவில்லை. தலையில வச்சு கை வச்சு ஜோம் பண்ணாலேயோ அல்லது ஓட்டு போட்டதுனாலேயோ வருவதில்லை. அவர்கள் தேவனால ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார். இது வந்து இந்த அழைப்பும் அந்த தெரிந்து கொள்வதும் மாறாதவைகள் என்று ரோமர் 11:29 நம்ம வாசிக்கிறோம். அதனால எலஜா வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, அல்லது அவரா தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. இப்பொழுது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக யோவான் ஸ்நானகர் அனுப்பப்பட்டான். அவனை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக அங்கே நியமிக்கப்பட்ட அந்த எலஜா யார் என்று நம்ம பார்க்க போறோம். முதலாக நம்ம கவனிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் வந்து கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக ஏற்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். ஜான் தி பேப்டிஸ்ட் வாஸ் தி எலைஜா பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் கமிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட எலியா யோவான் ஸ்நானகன். மல்கியா 4:5-6 நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். மல்கியா 4:5-6,
இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா திக்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
இங்க எலியாவினுடைய கமிங்க குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா திக்கதரிசி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்னதாக மல்கியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இறைத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இறைத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். அந்த வசனமானது காம்பவுண்ட் மீனிங்கா இருக்கிறது, ஹேவிங் காம்பவுண்ட் மீனிங். இது 2 separate coming of Elijah. இது வந்து 2 வித்தியாசமான இது எலியாவினுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாகமானது யோவான் ஸ்நானனை குறிக்கிறது, 2 பாகமானது கடைசி காலத்தில் வருகிற எலியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லி இருக்கிறது. முதல் பாகம் It's a great day of the Lord. 2 பாகம் Terrible day of the Lord. கர்த்தருடைய பெரிய நாள், கர்த்தருடைய பயங்கரமான நாள். கர்த்தருடைய பெரிய நாள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாய் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் உலகத்திலே பிறந்தார். அதுதான் முதலாம் வருகை. அது கர்த்தருடைய பெரிய நாளாயிருக்கிறது, த கிரேட் டே ஆஃப் த லார்ட். இப்பொழுது நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், உலக அழிவை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது வந்து 2 காலம். இட்ஸ் எ டெரிபிள் டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பயங்கரமான நாள். அதனால கர்த்தருடைய பெரிதான நாளுக்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அது ஃபர்ஸ்ட் கமிங் ஆஃப் த லார்ட். இத கர்த்தருடைய பயங்கரமான நாள் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அதனால 2 எலியாவை அங்க வாசிக்கிறோம். அதை குறித்து காபிரியல் தூதன் அங்கே சகரியாவுக்கு சொல்லும் பொழுது அவர் வந்து எப்படி சொல்லுகிறார் பாருங்க. காபிரியல் தூதன் சகரியாவுக்கு தெளிவாக சொல்லுகிறார். 1:16-17,
அவர் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். பிதாக்குடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான்.
காபிரியல் தூதன் சகரியாவுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். உனக்கு பிறக்க போற மகனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது அவன் என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமன்ற ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஹி வாஸ் எ ஃபோரனர் பிஃபோர் மெஸ்ஸையா, மேசியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பான். அவன் என்ன செய்வான் என்றால், பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புவான். பிள்ளைகளுடைய இதயத்தை அவனுடைய பிதாக்களுக்கு திருப்பான் அங்க எழுதல. அந்த மல்கியா 4:6 ஒரு பகுதி அங்கு நிறைவேறு. உனக்கும் இஸ்ரிக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய அவரும் தலையை நசுக்குவா, நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3:15,
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை கடிப்பான். இந்த ஒரே வசனம் 2 பகுதி இருக்கு. சர்ப்பத்தின் வித்து காயின், இதை இஸ்ரீன் வித்து ஆபேல். அதனால சர்ப்பத்தின் வித்து காயின் வந்து ஆபேலை கொன்று போட்டான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உடனடியா நிறைவேறு. அதன் நின்று 2000 வருஷத்துக்கு பிறகு இஸ்ரீன் வித்தாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சர்ப்பத்தின் தலையை அவர் சிலுவையிலே நசுக்கினார். அந்த சர்ப்பமானது அவருக்கு மரணத்தை உண்டு பண்ணி, நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய். ஒரே வசனம் 2 பகுதியா இருக்கு. ஒன்னு வந்து உடனே நிறைவேறுது, இன்னொரு வசனம் 4000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறு. அதே போலதான் அந்த மல்கியா 4:5-6, முதல் பகுதி வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புறது, அது கர்த்தருடைய பெரிதான நாள். இரண்டாவது கர்த்தருடைய பயங்கரமான நாள், உலகத்தினுடைய முடிவு. அப்பொழுது எலியா அவங்க வந்து பிள்ளைகளுடைய இதயத்தை அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவான். ரெண்டுக்கு மத்தியில் 2000 வருஷம் கேப் இருக்கு. யோவான் வந்து அங்க வரும்பொழுது காபியல் தூதன் சொல்லுகிற பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புவான். உத்தமமான ஜனங்களை அவன் வந்து கர்த்தத்தில் அவன் ஆயத்தப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஹி வாஸ் எ ஃபோரனர், ஹி ஹேட் தி ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அண்ட் பவர். இதோ எலியாவுடைய ஆவியும் அவன் எலியா என்று காபியல் தூதன் அங்கே சகரியாவுக்கு சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம். John was to fulfill only the portion of Malachi 4:6. மல்கியாவுடைய 4:6 ஒரு பகுதியை மட்டும் அங்கே யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றுகிறான். அவன் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்களுக்கு திருப்பவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார்? யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 11:13
நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான்.
இயேசு கிறிஸ்து அந்த யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லுகிறார். அங்க என்ன, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்தது உண்டு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். இவன் தான் எலியான்னு சொல்றார். பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருகிறவனாகிய எலியா, அந்த எலியா வந்து இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரெக்டா அங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது யோவான் ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பரிசேயரும் வேதபாளரும் சிலரை அனுப்பி நீ அவன் யார் என்று விசாரிக்கும்படியாக கேட்கிறார். இஸ்லாமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரும் லேவியரும் யோவானத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? 19:20 யோவான் 1:20,
அவர் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான்.
இது அவன் நான் கிறிஸ்து அல்ல என்று சொன்ன தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்போது அவர்கள் பின்னர்
யார் யார் என்று கேட்கும் பொழுது
அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள்.
தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள், அதற்கும் அல்ல என்று சொன்னான். அடுத்தபடியாக வாசிக்கலாம்,
அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்?
நீர் என்ன சொல்லுகிறீர்? நாங்கள் வந்து எங்களை அனுப்பினவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும், நீர் யார் என்று கேட்கும் பொழுது 23 வாசிக்கலாம்,
அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுவதை சத்தமா இருக்கிறேன் என்றான்.
சரி, நான் மனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தமா இருக்கிறேன் என்று சொன்னார். நான் கிறிஸ்து அல்ல. இதை 21 மறுபடியும் வாசிக்கலாம்,
அப்பொழுது அவர்கள் பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்.
எலியாவா என்று கேட்டார்கள்,
அதற்கு நான் அவன் அல்ல,
நான் எலியா அல்ல என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவன் எலியா என்று சொல்லுகிறார். மத்தேயு 11:13 13 வாசிக்கிறோம். இப்பொழுது அவங்கிட்ட போய் கேட்டார், நீர் எலியாவானா? எலியா இல்லைங்கிறான். அதனால பாருங்க, இதுல வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்கிறது. பைபிள்ல கான்ட்ராடிக்ஷன் உண்டா? பைபிள்ல வந்து மாறுபாடான காரியங்கள் உண்டா? இல்ல, பைபிள் கரெக்டா தான் இருக்கிறது. அவன் சொன்னது ரைட்டு தான், இயேசுக்கு சொன்னது ரைட்டு தான். அவன் என்ன சொல்லுறான்? முதலாம் வரைக்கும் முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் இந்த எலியா. அவன் இரண்டாம் வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டனால் நான் அந்த எலியா கிடையாது. கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னாக அனுப்பப்பட்ட அந்த எலியா கிடையாது. இரண்டாம் வரைக்கு முன்னாக அனுப்பப்பட்ட எலியா கிடையாது. எல்லாத்தையும் சீர்படுத்தது பிள்ளைகளுடைய இறைத்தை பிதாக்களுக்கு அந்த எலியா கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதனால பாருங்க, இன்னொரு எலியா வர வேண்டியதா இருக்கு. இவன் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட எலியா. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், யூதர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், they were expecting an Elijah to foreign Messiah. மேசியாவுக்கு முன்பாக எலியா வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மேசியா வந்து உலகத்தை ஆளுகை செய்வார், அவர்களும் உலகத்தை ஆளுகை செய்வார்கள் என்று அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்து தான் அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, இதான் மேசியா வந்து உலகத்தை ஆளுகை செய்வார், அதுக்கு முன்னோடியாக எலியா வர வேண்டும் என்று மல்கியால சொல்லி இருக்கிறது, நீர் அந்த எலியாவான்னு கேட்கும் பொழுது, நான் அந்த எலியா இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற அந்த எலியா இல்ல. அந்த எலியா வந்த பிறகு மிலினியம் வரும், அவர் உலகத்தை ஆளுகை செய்தார். நீங்க அப்படி எதிர்பார்த்துட்டு கேட்கறீங்க, அந்த எலியா இல்ல, நான் கத்திற்கு வழியை சிதை பண்ணும்படியாக அனுப்பப்பட்ட வனாந்திரத்திலே கூப்பிடுற சத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். பாத்தீங்களா, அவங்க மனசுல என்ன எதிர்பார்க்கிறாங்கிறதுக்காக தான் நான் அந்த எலியா இல்ல அப்படிங்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவ எலியா தான் சொல்றாரு, முதலாம் வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படும். அவனுடைய வருகைக்கு பிறகு உலகத்துக்கு முடிவு ஏற்படல. ஆனா இந்த நீங்க எதிர்பார்க்கிற எலியா வந்து இதோ அவர் வரும்பொழுது உலகத்துக்கு முடிவு ஏற்பட்டு அவர் உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அப்படிங்க அந்த எதிர்பார்த்திருக்கிற எலியா இல்ல அப்படிங்கறத சொல்றோம். நான் மனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாயிருக்கிறேன், ஐ ஆம் த வாய்ஸ் இன் த வில்டர்னஸ். நான் வந்து யார் என்றால் மனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லுகிறோம். அதை குறித்து பைபிள் எங்க எழுதியிருக்கிறது, ஏசாயா 40:3-5 வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று.
23:1 சொன்னபடி நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறேன். ஏசாயா திகிட்டு சொன்ன 40 சொன்னது சொல்கிறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள். 5 இத வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிருக்கும். அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், அந்த சத்தம் தான் ஐ ஆம் த வாய்ஸ் என்று சொல்லுவோம். இதைதான் மத்தேயு 3 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3:1-3 வரைக்கும் வாசிக்கலாம்.
அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவோட சத்தம் உண்டு என்று.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்ட இவனே, இந்த யோவான் வந்து ஒரு சத்தமாயிருக்கிறார். யோவான் வந்து எலிஜா எலிஜா, யோவான் வந்து ஒரு வாய்ஸ் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, யோவான் ஒரு தூதனாக இருக்கிறான். ஹி வாஸ் அன் ஏஞ்சல். மத்தேயு 11 இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லுகிறார் என்றால் அவன் ஒரு தூதனாக இருக்கிறான். 11:10 வாசிக்கலாம்.
அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான்.
நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், he was an angel sent before God. நாமன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன். அதை குறித்து ஒரு வாக்கியம் இருக்கிறது, அந்த வாக்கியத்தினுடைய நிறைவேறுதல் தான் இந்த யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார். அது எங்க இருக்குது? மல்கியா 3:1.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான், அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார்.
இதோ நான் என் தூதனை உமக்கும் எனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தூதன் முன்னால வரணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் உடன்படிக்கையின் தூதன் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்கே வந்து மல்கியா 3:1 சொல்லப்பட்ட அந்த வசனம் சொல்லப்படுது. அல்ல, யோவான்சனாக குறித்து மல்கியா 3:1, ஏசாயா 40:3-5 இதை மல்கியா 4:5-6 சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நிறைவேறுது. யோவான் ஸ்நானகன் எலியா எலியாவா இருக்கிறான், அவன் ஒரு சத்தமாக இருக்கிறான், அவன் ஒரு தூதனாக இருக்கிறான். முதலாம் வருகைக்கு முன்னோடியாக அவன் அனுப்பப்பட்டவன். அவனுடைய ஜாப் என்னவென்றால் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுவது, ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுவது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அவனால அவனுடைய ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது நீர் வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க பாத்திரவான் அல்ல என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், யோவான் ஸ்நானன் ப்ராஃபட்டா இருக்கிறார், வார்த்தையானது எப்பொழுதும் தீர்க்கதரிசியிலே வருகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கின பொழுது இவர்தான் மேசியா, நீங்க 4000 வருஷமா எதிர்பார்த்திருக்கிற மேசியா இவர்தான் என்று, இவர்தான் உங்களுக்கு பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார். இவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் இவர்தான், நான் இவ்வளவு நேரம் சாட்சி கொடுத்தது இவர்தான் என்று ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிலே திருப்பினான். ஒரு கூட்டமான மக்களை இயேசு கிறிஸ்துவிலே அவன் திருப்பது தான் அவனுடைய வேலையாயிருந்தது. எலியாவுடைய வேலை அதுதான். எலியா உலகத்தில் வரும் பொழுது அப்போ இயேசபேல் உபதேசத்தினாலே ஜனங்கள் தீட்டு பெற்றிருந்தார்கள். திக்கிரஹாரனை செய்தது, கர்த்தருக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ஜீவித்து சீர்கட்டவர்களாயிருந்தார்கள். ஆனா எலியா வந்து கர்த்தரே தேவன் என்பதை கர்மேல் பர்வத்திலே நிரூபித்து அங்க ஃபயர் அங்க வந்தது. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். ஜனங்களை வந்து இயேசபேல் உபதேசத்திலிருந்து மாத்திக்கு மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு திருப்புவது எலியாவினுடைய தீர்மான நோக்கமாக இருந்தது. 1 Kings 18:36-37 அங்க அவன் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் நீர் ஜனங்களுடைய இதயத்தை திருப்பினீர் என்றும் அறியும்படியாக என்ன கேட்டார்கள் சொல்லும்பொழுது அங்க ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன், வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சித்து போட்டது. அதனால அந்த எலியா எது செய்தாரோ அதைத்தான் இந்த எலியா யோவான் ஸ்நானகன் அதை செய்கிறார். ஜனங்களை வந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து அந்த வேதபாரு பரிசுடைய பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்களில் இருந்து கிருபைக்கு இயேசு கிறிஸ்துவில் திருப்பிறது அந்த வேலையா இருக்குது. உத்தமமான ஒரு ஜனத்தை அவன் ஆயத்தப்படுத்துவான் என்று Luke 1:17 சொன்னப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறியது. எலியா வந்துவிட்டு போய்விட்டான், இத மேசியாவும் போய்விட்டார். ஆனா ஜனங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, மெஜாரிட்டி பீப்புள் அங்கே வந்து அதை அறிந்து கொள்ள முடியல. எலஜா இஸ் கம் ஆல்ரெடி அண்ட் தே நியூ ஹிம் நாட். இயேசு சொல்கிறார், எலியா வந்தாயிற்று. அந்த மத்திய 11 அத்தியாயத்திலே அந்த எலியா வந்து யோவான் ஸ்நானகன் தான் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுனால மறுபடியும் இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க, வேதக்காரர் சொல்லுறாங்க, பரிசேயர் சொல்லுறாங்க, மேசியாவுக்கு முன்னதாக எலியா வரன்னு சொல்றாங்களே அது என்னன்னு சொல்லும் பொழுது எலியா வந்து எல்லாத்தையும் சீர்த்தெடுப்பது மெய்தான், ஆனால் அதை ரெண்டா ஸ்பீக் பண்ற. அதனால எலியா வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துவது மெய்தான். ட்ரூலி எலஜா மஸ்ட் ஃபர்ஸ்ட் கேன் அண்ட் ரெஸ்டோர் ஆல் திங்ஸ், எல்லாத்தையுமே சீர்படுத்தான். ஆனா எலியா வந்தாயிடுச்சு. இப்பொழுது யோவான்ஸ்தானே சொல்லுகிறார், அவங்க தங்களுடைய இஷ்டம்படி அவனுக்கு செய்தார்கள். அப்பொழுது அவர் யோவான் சானனை குறித்து சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்று Matthew 17:10-12 நம்ம வாசிக்கிறோம். எலியாவை அவர்கள் வந்து சிரச்சேதம் பண்ணினார்கள், யோவான் சானனுடைய தலை வெட்டப்பட்டது. இது அவர்கள் அந்த யோவான் சானகனை அறிந்து கொள்ளவில்லை, எலியா என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அதனால அவர் மேசியாவையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவர்களுக்கு நியாய தீர்ப்பும் வந்தது. The multitude in Christ was earnestly expecting Elijah to appear. அநேக ஜனங்கள் எலியா வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். எலியா அவங்க கண்களுக்கு முன்பாக வந்தார், மேசியா வர வேண்டும், மேசியாவும் எலியாவை தொடர்ந்து வந்தார். ஆனா என்ன செய்யணும், இதோ அவனை வந்து அவர்கள் தவற விட்டு விட்டார்கள், அதை அறியாமல் போனார். அது எப்பதான் இன்னைக்கும் கூட அவங்க வந்து எலியா வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட யூதர்கள் வந்து எலியா வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது அவங்க ஒரு டேபிள் வச்சு எலியாவுக்கு ஒரு சேரை போட்டிருக்கிறாங்க, ஒரு கப்புல வந்து அங்க திராட்சை ரசத்தை ஊற்றி வச்சு எலியா வருவார், இந்த சீட்ல உட்காருவார், அவர் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவார் என்று ஒவ்வொரு வருஷமும் எலியா வருவார்னு எதிர்பார்த்துருக்காங்க. எலியா வந்துட்டாரு, மேசியாவும் வந்துட்டாரு, அவங்க தெரியல. எலஜாவை மிஸ் பண்ணதுனால அவங்க மேசியாவை மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எலஜா ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் எவ்ரி பாஸ் ஓவர் அப்சர்வன்ஸ் ஆஃப் த ஜூஸ். யூதர்கள் வந்து பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கும் பொழுது எலியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனா அவர்கள் அதை தவற விட்டு விட்டார். அதே போலதான் இந்த 2 வரியில் இவ எல்லாரும் 2 வரியை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய 2 வரியை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவார், நம்ம எல்லாரும் அங்கே எடுத்துக் கொள்ளப்படுவோம், அவரோடு கூட நம்ம சேர்க்கப்படுவோம் என்று எல்லாரும் அனுதினமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மேசியாவாகிய கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக அதுக்கு முன்னோடியாக ஒரு எலியா வர வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார். எலியா வந்துட்டு அவர் போயிட்டார். அவருடைய மெசேஜ் நம்மத்தில இருக்கிறது. அந்த எலியாவை ரெகனைஸ் பண்ணலன்னா கர்த்தருடைய வருகையிலேயே அவங்க பங்கு பெற முடியாது. கர்த்தருடைய வருகையில பங்கு பெற வேண்டும் என்றால் இரண்டாம் வருகைக்கு முன்னதாக எலியா வர வேண்டும். எலியாவை அங்கே வந்து அறியவில்லை என்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. கர்த்தர் தானே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ ஐக்கியத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறுத்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எழுந்து எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். 1 Thessalonians 4:16-17 எல்லாரும் படிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னதாக எலியா வர வேண்டும். கர்த்தராய் இயேசு சொல்லுகிறார், எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி வந்து பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுக்கு திருப்ப வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு வந்து இன்னும் அது வெளிப்படாதபடினாலே இரண்டாம் வரியிலே கண்டிப்பாக பங்கு பெற முடியாது. இரண்டாம் வரியில பங்கு பெற வேண்டும் என்றால் எலஜா மினிஸ்ட்ரிய ரெகனைஸ் பண்ண வேண்டும். எலஜா மினிஸ்ட்ரி வாஸ் அகெயின் அனதர் ப்ராஃபட். இன்னொரு தீர்க்கதரிசி மூலமாக எலியாவின் ஊழியம் மறுபடியும் வருகிறது. Most people don't know is that even John the Baptist forerunner the first coming of the Lord Jesus. Yesu Christin mudhalavarikku munnodiyaga Yovan sanan anuppadai eppadi avar ariyamal irundargalo adhe pola dhaan indha theerkadarsiyam avar ariyamaattargal. Kathra Yesu Christ adai split panni solugirar. Eliya mundi vandu seetharthodu meida adhu vandu rendavarikku munnodiyaga varu Eliya. Eliya vandaichu appdi solumbodhu Yovan sanaga மல்கியா 4:5-6 இயேசு கிறிஸ்து ரெண்டா பிளந்து சொல்லுகிறார். 1 First Coming, 1 Second Coming. அது ஒரு எலஜா, இது ஒரு எலஜான்னு சொல்லும் பொழுது அந்த சீசர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அவர் யோவான் சானகனை தான் அறிந்து கொண்டாலே ஒழிய இன்னொரு எலியா வருகிறார் என்று அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது வெளிப்படவில்லை. இன்றைக்கு நமக்கு அது கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே
ஆமே.
அது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 15:11 அவர் தேவனாயிருக்கிறார். ஆமென்
ஆமென்.
ஜான் தி பேப்டிஸ்ட் ரெஸ்டோர் ஆல் திங்ஸ். யோவான் சானகன் எல்லாத்தையும் சீர்படுத்துறானா? இல்ல. யோவான் ஒரு கூட்டமான ஜனங்களை அவன் ஆயத்தப்படுத்தினானே ஒழிய அவன் எல்லா சத்தியங்களையும் திரும்ப கொண்டு வரவில்லை. கைவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் மேல பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மறுபடியும் வரணும்னா சத்தியம் எல்லாமே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். இழந்து போன சத்தியம் எல்லாமே வந்தாதான் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அல்லது பரலோகத்தில் தான் இருப்பார் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நாளிலே 3:19 வாசிக்கலாம்.
ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும்.
கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பாறுதல் காலங்கள் வர வேண்டும். அந்த பீரியட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அது வந்த பிறகுதான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் அனுப்புவார். அது வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 21:1
உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உழைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள.
உலக தோற்றம் முதல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் வெளிப்படுத்தப்படும் வரும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் தான் இருப்பார், அவரை வரமாட்டார். In the heavens must receive until the times of restitution. Restitution and all restoration in the earth of all things. எல்லாமே அது வரைக்கும் அவர் பரலோகத்தில் தான் காத்திருப்பார். Remain in heaven until all things are restored. எல்லாமே எல்லாம் ரெஸ்டோர் ஆக வேண்டும். எலியா முந்தி வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துவான். எல்லா சத்தியங்களையும் சீர்படுத்தின பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படி என்று சொல்லும் பொழுது எலஜா மினிஸ்ட்ரி வந்து எலியாவின் ஊழியம் மிக அவசியமாக இருக்கிறது. மத்திய 24:37-39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுக்கு சொல்லுகிறார், நோபா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், ஒரு செய்தியோடு அனுப்பினார், அந்த தீர்க்கதரிசி நோவா. அந்த நோவா வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், மழை பெய்ய போகிறது, உலகம் அழிஞ்சு போகும், நீங்க பேழைக்குள்ள வாங்கன்னு சொல்லும் பொழுது இதோ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிற செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள், அவனுடைய குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டார்கள், அவங்க வந்து உள்ள வந்தாங்க. அதே போலதான் இந்த எலஜா என்ன சொல்லுகிறார் என்றால், கம் டு கிரைஸ்ட், கிறிஸ்துட்ட பாருங்க, கிரைஸ்ட் இஸ் எ வேர்ட், கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், வார்த்தைக்கு திரும்புங்க, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கன்னு சொல்லி கடைசி கால எலியா சொல்லுகிறார். பார்க்கும் பொழுது சத்தியமானது இந்த காலத்தில் வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கிறது, சத்தியத்தை வளர்ந்து பலவிதமாக குழப்பி இருக்கிறார்கள், தாறுமாறாக்கி இருக்கிறார்கள், ட்விஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, ட்ரூத் லாஸ், இவ சத்தியமானது இழக்கப்பட்டு போயிருக்கிறது. காரணம், 900 டினாமினேஷன் இருக்கிறது, ஒவ்வொரு சாபனமும் நாங்கள் சொல்றதுதான் கரெக்ட் என்று சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன், நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன், அந்த தீர்க்கதரிசி வந்து இழந்து போன சத்தியத்தை உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வருவார், அப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் சானகன் turned the hearts of the orthodox Jewish fathers with a new faith in Jesus Christ. பிதாக்குடையத்தை பிள்ளைகளுக்கு யோவான் திருப்பினான் என்றால், அந்த வைராக்கியமான யூதர்களை, அந்த பிதாக்களை வந்து இதை சீசர்களுடைய விசுவாசம், அதான் பிள்ளைகள், அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்களுடைய விசுவாசத்துக்கு வைராக்கியமான யூதர்களை வந்து யோவான் சானகன் திருப்பினான். யாக்கோபு, யோவான், பேதுரு, அந்த இவங்கெல்லாம் வந்து யோவானுடைய சீசர்களா இருந்தார்கள். இப்பொழுது அவன் சொல்லும் பொழுது இவர்தான் மேசியா என்று சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் பாவங்களும் அவங்க வந்து அங்க திருப்பப்பட்டார்கள். நாத்தாண்டேல் திருப்பப்பட்டான், இவ பவுல் அங்க திருப்பப்பட்டார். இப்படி வந்து ஒரு கூட்டமான மக்கள் வந்து கிறிஸ்துவத்தில் திருப்பப்பட்டார்கள். யோவான் சானகனை ஆண்டவர் பயன்படுத்தினார். பிதாக்குடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு, டிசைபிள், இயேசு கிறிஸ்துடைய சீசருடைய விசுவாசத்துக்கு திருப்பிப்பட்டார்கள். இந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால், அவங்க வருகாலத்தில் வளர ஆரம்பிச்சாங்க. அந்த அப்போ சில பிள்ளைகள் வந்து வளர ஆரம்பித்து பிள்ளைகள் வந்து பிதாக்களா மாறிட்டாங்க. அதனால நம்ம ஒரு காலத்துல வந்து சின்ன குழந்தையா இருந்தோம், இப்ப நம்ம அம்மா அப்பாவை மாறிச்சோம், பிதாக்களா மாறிச்சோம். அதே போல அப்போ சில அந்த பிள்ளைகள், அந்த விசுவாச பிள்ளைகள் வந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய அவங்க ஃபாதர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களை கொண்டு வந்து ஆண்டவர் வந்து உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவங்களை கொண்டு நியூ டெஸ்டமென்ட் எழுதப்பட்டது. இப்பொழுது அவங்க தான் பிதாக்கள், நம்ம வந்து பிள்ளைகளாயிருக்கிறோம். நம்ம வந்து பிள்ளைகள், சாபன பிள்ளைகளாயிருக்கிறோம். இதை என்ன செய்ய என்றால், நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் சாபத்தில் இருந்தோம், இப்பொழுது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அந்த பிதாக்கள், அப்போ சில பிதாக்களுக்கு திருப்பும்படியாக கர்த்தர் எலியாவை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. மல்கியா 4:6 பின்பாகமானது நிறைவேறுகிறது. நம்ம ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன், நம்ம இப்பொழுது வந்து ஒரிஜினல் பவுண்டேஷன், அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து, தியாலஜில இருந்து, எல்லா விதமான மனுஷனுடைய கருத்துக்கள் இருந்து, இந்த என் டைம் எலஜா, இந்த கடைசி கால எலிஜா, எலியா தீர்க்க தரிசி, நம்ம வந்து அப்போ சில பிதாக்களுக்கு திருப்பி இருக்கிறார். ஆமென், ஆமென். ஏழு சபை காலங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒவ்வொரு சபை காலத்திலையும் ஏழு சபை காலங்களுக்கும் ஏழு தூதர்கள், பவுல், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, இவ கடைசி கால தூதன், இவ்விதமாக ஏழு தூதர்களை ஆண்டவர் அனுப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 2:3 அங்க சொல்லுகிறார். அது அவரை டிக்டேட் பண்ண பண்ண யோவான் எழுதுகிறோம், இயேசு சொல்ல சொல்ல யோவான் எழுதுகிறான். அது இயேசு கிறிஸ்துடைய டைரக்ட் மெசேஜா இருக்கிறது. அந்த தூதனுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒரு தூதனா இருக்கிறார், அங்கே தூதனை இருக்கிறார்கள். ஏழாம் சபைக்கு ஒரு தூதனை இருக்கிறார். யோவான் எப்படி ஒரு தூதனோ அதே போல கடைசி கால எலிஜாவும் ஒரு தூதன் தான். ஈச் சர்ச் ஏஜ் ஆஸ் அன் ஏஞ்சல். வெளிப்படுத்தல் 1:16 அவர் தம்முடைய வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அதே அதிகாரம் 20 வசனத்தில் நீ கண்ட 7 பொன் குத்துவிளக்குகள் 7 சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என் கரத்திலே கண்டதான 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைக்கால தூதர்களாக இருக்கிறார். அது எல்லாமே புரஜாதிகளின் சபை, பவுல் சாபித்த சபைகள். இந்த சபைக்கு, ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் மூலமாக செய்தியை கொடுக்கும் பொழுது அது வரப்போகிற 7 சபை காலங்களுக்கு அது கொடுக்கப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அதனால 7 சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று 3:14 சொல்லும் பொழுது அது வந்து கடைசி கால எலஜாவாக இருக்கிறார். கடைசி கால அந்த தீர்க்கதரிசி எலியாவாக இருக்கிறார். அந்த 7 தூதன் வந்து லவோதிக்கியா சபையின் தூதனுடைய மெசேஜ் தான். 14 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிக்கும். அப்பொழுது வரும்பொழுது சர்ச் ஆனது பிளைண்ட், ரெச்சட், மிசரபிள், ஃபூவர், நேக்கட் இவ்விதமாக இருக்கிறது. அந்த சபையானது பரிதபிக்கப்பட்டதும் நிர்பாக்கியம் உள்ளதும் குருடும் நிர்வாணமான ஒரு சபையாக இருக்கிறது. ஆனால் அது ஐஸ்வர்யம் உள்ளதாகவும் அநேக அங்கத்தினரை கொண்டதாக இருக்கிறது. இந்த 7 தூதன் அந்த சபையினுடைய குறைகளை கடிந்து கொள்ளுகிறார். அந்த சபைக்கு வேண்டிய செய்தியை கொடுக்கிறார். அதனால நம்ம வாழ்கிற காலம் லவோதிக்கியா சபையின் காலம். அந்த சபைக்கு ஒரு தூதன் இருக்கிறார். அவர் எலியாவின் ஆவியுடையவராய் இருக்கிறார். அந்த தூதனுடைய செய்தியானது ரெஸ்டோர் ஆல் திங்ஸ். இயேசு சொன்னவனமாக அது எல்லா, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எல்லா சத்தியத்தையும் அது திரும்ப நமக்கு கொண்டு வரும். அந்த 7 தூதன் குறித்து எழுப்பத்தல் 10:6 வாசிக்கலாம்.
காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம்
7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம். இயேசு கிறிஸ்து எலியா வந்து முந்தி வந்து சீர்படுத்தும் மெய்தான். அவர் 7 சபையின் தூதனாக இருக்கிறார். இது அவருடைய சத்தியமானது, அவருடைய மெசேஜ் ஆனது சத்தியத்தை ரெஸ்டோர் பண்ணுகிறது, திரும்ப நமக்கு அளிக்கிறது. தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது நீ இதை முத்திரை போடு என்று சொன்னார். யோவானுக்கு வந்து நீ இதை முத்திரை போடு, 7 இடிமக்கள் சொன்னமை எழுதாமல் முத்திரை போடு என்று சொன்னார். ஆனாலும் 7 தூதன் வரும் பொழுது, 7 சபையின் தூதன் கடைசி காலத்தில் அந்த தூதன் வரும் பொழுது அப்பொழுது தேவர விஷயம் வெளிப்படும் சொல்லப்படுது. இயேசு சொன்னார் அந்த எலியா, அவர் எலியா, அவர் சத்தியத்தெல்லாம் வெளிப்படுத்துவார் என்று இயேசு மத்தேயு 17:11 சொன்னவர் இந்த கடைசி கால தீர்க்க தரிசி. ஆனால் அந்த கடைசி கால தீர்க்க தரிசி அவர் ஒரு ப்ராஃபட்டாக இருக்க வேண்டும், எலியாவின் ஆவியை உடையவராக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தீர்க்க தரிசனத்தில் வருகிறது. தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோம். அவர் என்ன சத்தியத்தை ரிவீல் பண்றார்? மிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த லிவிங் சயின்ஸ். இந்த ஜீவிக்கிற பசுத்தவான்கள், உலகத்திலே ஜீவிக்கிற பசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பசுத்தவான்கள் எப்படி மறுரூபமாக்கப்படும் அப்படின்னு அவருடைய 2வது வருகையினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பின்பு ஒரே தேவன், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவத்துவத்தை பற்றிய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். மிஸ்ட்ரி பாபிலோன், அந்த பாபிலோன், மகா பாபிலோன், ரகசிய மகா பாபிலோன், ஹேலஸ், அவள் தேசிகளுக்கும் பூமி உள்ளது தாயா இருக்க அந்த பாபிலோனை பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் சர்ப்பத்தின் வித்தை பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஞானஸ்தானம், உண்மையான ஞானஸ்தானம் என்னது என்பதை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் வந்து நியூ பர்த், மறுபடியும் பிறத்தல் குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீடெஸ்டினேஷன், முன்குறிக்கப்படுதலை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ரெவலேஷன் ஆஃப் 7 சீல்ஸ், 7 முத்திரைகளை குறித்த ரகசியங்கள், 7 சபைகளை குறித்த ரகசியங்கள். த மார்க் ஆஃப் த பீஸ், மிருகத்தின் முத்திரை, இவ்விதமான இன்னும் அநேக ரகசியங்கள், இவ்விதமான எல்லா ரகசியங்களும் 7 தூதனுடைய செய்தி வெளிப்படுத்தும். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தது மெய்தான். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் ஒரு தூதனாய் இருப்பார். இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 22:16 வாசிக்கிறோம்.
உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார்.
சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். பாருங்க, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். கர்த்தர் இயேசுக்கு சொல்லுகிறார், நான் என் தூதனை அனுப்பியிருக்கிறேன், அந்த கடைசி கால எலியாவை அனுப்பியிருக்கிறேன். அவங்க செய்தி தான் உங்களை வந்து மனவாட்டியாக மாற்றும், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கர்த்தருடைய வரையிலே பங்கு பெற முடியும் என்று சொல்லப்பட்டு பரிசேயர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுக்கு சொல்லுகிறார், நீங்க மோசேயை விசுவாசித்தா நீங்க என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுகிறார்கள். அதே போல இந்த காலத்தில் இருக்க மக்களை பார்த்தா நீங்க வந்து நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்க உண்மையிலே இயேசுவை நேசித்தா இயேசு அனுப்பின தூதனை விசுவாசிப்பீங்க. இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன அவர் வந்து அங்க வந்து எலிய மோசையை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனா மோசே சொன்ன எலிய ஜீசஸ் அங்க விசுவாசிக்க முடியல. அதே போல இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், இயேசு அனுப்பின தூதனை விசுவாசிக்க முடியல. நோவாவுடைய மெசேஜை கேட்டது கொஞ்ச பேர் தான் கேட்டாங்க. மெஜாரிட்டி பீப்புள் நோவாவுடைய மெசேஜை ரிஜெக்ட் பண்ணாங்க. அது அவனுக்கு ஜலப்பள்ளத்தை அழிவை கொண்டது. தே மிஸ்டின் யோவான் ஸ்நானகனை எப்படி மிஸ் பண்ணாங்களோ அதே போல கடைசி எலியாவையும் மிஸ் பண்ணுகிறார்கள். ஆனா கொஞ்ச பேர் எலெக்டட் பீப்புள் அங்கே அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
ஆமென்.
செவி கொடுப்பார்கள். ரெஸ்டோர் த பியூர் வேர்ட், உண்மையான உபதேசம், எல்லா விதமான மனுஷனுடைய கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், தத்துவங்கள், மனுஷனுடைய ஐடியாஸ் எல்லாத்திலிருந்தும் வார்த்தையை வந்து அதிலிருந்து பிரித்தெடுத்து வார்த்தையை தெளிவாக கொடுக்கிறது ஏழாம் தூதனுடைய செய்தி. கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வருது. பியூர் வேர்டு வந்து இன்னைக்கு ரெஸ்டோர் ஆகியிருக்கிறது. அது ஒரு கூட்டமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது. அவங்க ரொம்ப பியூவா இருப்பாங்க. கேட்டுக்கு போற வாசல் விரிவு வலி விசாலமா இருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு போகும் வாசல் வந்து நெருக்கமும் வழி இடுக்கமா இருக்கிறதை கண்டுபிடிக்க சிலர் என்று கர்த்தரா இயேசு மத்திய 7:13-16 சொன்னவனமாக இருக்கிறது. லோத்தி நாட்களிலே 3 பேர் தான் வந்து அங்கே காப்பாற்றப்பட்டார்கள். வாங்க, நோவாவுடைய மெசேஜ 7 பேர் தான் அங்கே விசுவாசித்தார்கள். அதே போல இவ கர்த்தராயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்க அவருடைய செய்திய 40 லட்சம் ஜனங்கள் கேட்டார்கள். 120 பேர் தான் மேலரையிலே போய் பரிசுத்தாவியை பெற்றார்கள். எலியா செய்தியை கொடுக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு எலியா செய்தியை கொடுக்கும் பொழுது, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தருமே நம்ப மாட்டுக்கிறாங்கன்னு சொன்னான். ஆனா கர்த்தர் சொன்னார், 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன், பாதாளத்துக்கு முழங்காலை முடக்காதும் அவனுடைய பாதங்களை முத்தம் செய்யாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். 1 Kings 19:18 வாசிக்கிறோம். இப்படியாக வெரி ஃபியூ பீப்புள் இந்த கடைசிக்கான எலியாவை விசுவாசித்தார்கள். அவர்கள் சத்தியத்துக்கு திருப்பப்படுவார்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவை சந்திக்க முடியும், மற்றவர்கள் சந்திக்க முடியாது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபெயில் டு ரிசீவ் த எலைஜா. எலைஜா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களால முடியாமல் போகும். அந்த கடைசி கால எலியா அங்க வந்து விட்டார். செய்தி கொடுக்கப்பட்டாய்விட்டது, அவங்களை மிஸ் பண்ணிட்டார். இப்பொழுது அந்த எலிஜா யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த கடைசி கால எலியா யார்? அந்த கடைசி கால எலியா அவர் வந்து April 6 1906 அமெரிக்காவில் உள்ள கென்டக்கி என்ற இடத்திலே அவர் பிறந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு 2 வருகைக்கு முன்னோடியாக இருக்கிறார். June 11 1933 ஓகியோ நதியிலே அங்கே நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர் ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடுக்கும் பொழுது, 17th நபருக்கு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு லைட் அங்கே வந்து வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் என்ன சொன்னது என்றால், As John the Baptist was sent to foreign the first coming of Jesus Christ, so are you sent to foreign இஸ் செகண்ட் கேண்டிட். யோவான் சானகன் கர்த்தருடைய முதலாம் வரிக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வரிக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய். அந்த சத்தம் தேவனுடைய சத்தம். அந்த தீர்க்க தரிசியை ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தரிசனங்களாலும் உறுதிப்படுத்தினார். மே மாசம் 7-ஆம் தேதி 1946 அவர் ஒரு கொகையிலே அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது அதிகால வேளையில கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, நீ பயப்படாது, நீ நான் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதனாக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறாய். இதோ உன்னுடைய வாழ்க்கை வந்து வினோதமாக இருக்கிறது. உனக்கு அடிக்கடி தரிசனங்கள் வருகிறது. ஆனால் நான் வந்து உனக்கு அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். நீ வந்து தெய்வீக சுகத்தை sent you to take a gift of divine healing to the people of the world. தெய்வீக சுகத்தை உலகமெங்கிலும் நீ கொண்டு செல்வாய். அந்த வரத்தை நீ கொண்டு செல்வாய். நீ சின்சியராய் இருப்பாய் என்றால் you will be sincere and get the people to believe. ஜனங்களை நீ நம்ப பண்ணுவாய் என்றால் nothing shall stand before your prayer, not even cancer. ஒரு கேன்சர் கூட உன்னுடைய ஜபத்துக்குண்டாக நிற்க முடியாது. தௌசண்ட்ஸ் இது ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் அதனால் உறுதியாக்கப்பட்டது. அவர் அமெரிக்காவில், கனடாவில், ஆப்பிரிக்காவில், உலகம் எங்கிலும் அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்தது. குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். கேன்சர் வந்து சுகமானது. முடவர்கள், இவர்கள் செவிடர்கள், பலவிதமான வியாதியில் இருந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் எல்லாருமே சுகமடைந்தார்கள். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வந்து சாட்சிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவர். அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்வார் என்று அந்த தீர்க்க தரிசி ஊழியத்தில் அது உறுதியாக்கப்பட்டது. வேர்ல்டு வைட் மினிஸ்ட்ரி, உலகம் எங்கிலும் 7 முறை சுற்றி அவர் பிரசங்கம் பண்ணினார். சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பன் என்ற இடத்துல பிரசங்கம் பண்ணும்பொழுது சுமார் 100,000 பேர் வந்திருந்தார். அவர் வந்து சுகமாக்குதலுக்காக ஜெபித்த பொழுது இதை கட்டையை ஊனிட்டு வந்தவங்க எல்லாம் கட்டையை போட்டுட்டு நடந்து போனாங்க. அந்த கட்டைகள் வந்து அந்த வீல் சேர் எல்லாத்தையுமே என்ன செய்வது, அந்த 7 ட்ரக் வந்து ஏற்றத்தக்கதாக அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த வீல் சேர், அந்த கட்டைகள் எல்லாமே 7 ட்ரக்லோடு அங்க ஏற்றி இருக்கிறாங்க. அவ்வளவு சுகம் கிடைத்தது. அங்கே ஒரு புவர் மேன் அங்க இருக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டு நாய் மாறி 4 கால நடக்கிறான். அவன் கழுத்துல நாய் மாறி சங்கிலி போட்டு அவனை வந்து அழைத்து கொண்டு போவார்கள். இவ்விதமாக அவன் தெருவில் இருக்கிறான். எல்லாருக்குமே அவன் வந்து நன்றாக தெரியும். இப்பொழுது பிரதர் தரிசனம் கண்டு அவன் வந்து எழும்பி நடக்க போகிறான் என்று அவர் சொல்லுகிறார். சேலஞ்ச் த பீப்புள் அண்ட் தே அக்ரீட் தட் திஸ் மேன் வாஸ் ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் எழுந்து நடக்க போகிறான் என்பதை நான் சவாலாக சொல்கிறேன் என்று சொன்னார். பிரதர் பிரானம் செபித்த உடனே அவன் வந்து காலூந்தி நின்றான். பேச முடியாதவன் அவன் பேசினான். நார்மலா மனுஷனா மாறிட்டான். எத்தனை வருடங்களாக அவன் அவிதமான நாய் மாறி நடந்தவன் இப்பொழுது நல்ல சுகம் கிடைத்தது. 30,000 பேர் அந்த கூட்டத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பின்லாந்து, இவர் பின்லாந்து போகும்பொழுது பிரதர்னா 2 வருஷத்துக்கு முன்னதாகவே அவர் தரிசனம் கண்டிருந்தார். செத்து போன ஒரு பையன் உயிரோடு வருகிறான் என்று. ஆனா பின்லாந்துல போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் ஒரு பையன் கார் அடிபட்டு அவர் ரோட்ல செத்து கிடக்கிறான். அப்பொழுது பார்க்கிறார், தரிசனத்துல கண்ட அதே சிறுவன் தான் இங்க ரோட்ல அங்க செத்து கிடக்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இப் தட் லிட்டில் பாய் இஸ் இன் தட் இஸ் ஃபீட் இன் 5 மினிட்ஸ், இந்த 5 நிமிஷத்துக்குள்ள இவன் காலூண்டி நின்று இவன் உயிரடைந்தால் யூ கேன் உயிரடைவான். அப்படி இல்லைன்னா யூ கேன் ரன் மீ அவுட் ஆஃப் பின்லாந்து as a false prophet. என்னை ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று என்னை வந்து பின்லாந்தை வந்து துரத்துங்கள் என்று சொன்னார். இவ்விதமாக சவால் விட்டார். அவர் ஜெபம் பண்ண உடனே அவன் காலூண்டி நின்றான். அவனுக்கு உயிர் வந்தது. நார்மலாக மாறிச்சு. பாம்பே இந்தியாவுக்கு வரும் பொழுது 400,000 மேல ஜனங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். 1954 அப்பொழுது சூரியனை வழிபட்டு கண் குருளாய் போன 40 வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு பொருள் அங்கே இருக்கிறார். ஆனா மேடையில 17 மத தலைவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து சொல்லுகிறார், இஃப் யுவர் காட் பி காட், உங்களுடைய கடவுள் உண்மையான கடவுளாக இருப்பார் என்றார். தென் கம் அப் ஹியர் அட் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹேவ் ஹிம் ஓபன் திஸ் மேன் ஐஸ் அண்ட் வி வில் ஃபால் டவுன் அண்ட் வர்ஷிப் யுவர் காட். நீங்க வந்து இந்த பையனுடைய கண்ணை திறந்தா நாங்க வந்து விழுந்து உங்க கடவுளை கும்பிடுறோம். ஒருத்தர் கூட அந்த சவால ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்பு சொல்லுகிறார், இட் மை காட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், என்னுடைய கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருப்பார் என்றால் இந்த மனுஷனுடைய கண்களை திறந்தால், ஓபன் திஸ் மேன்ஸ் ஐஸ், வில் யூ ஃபர்செக் யுவர் பவர்லெஸ் காட், உங்களுடைய வல்லமையற்ற கடவுளை புறக்கணித்து அண்ட் அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யுவர் சேவியர், இயேசு கிறிஸ்து எங்கள் ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அக்ரி பண்ணாங்க. இதனா ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எல்லா மத தலைவரும் அவருடைய காலில் விழுந்தார். ஒருவர் ஒருவர் மேல ஏறி பிரணாமை தொடுவதற்காக வந்தார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்தது. 1950 ஹவுஸ் டெக்சாஸ் என்ற இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது அவருடைய தலைக்கு மேல அக்னி சம்பவம் வந்தது. அவர் சிறுவயது முறையே அவருடைய ஒரு ஒளி பின்பற்றுகிறது. அவருடைய தலை மேல அந்த பெல்லாப்பம் வந்தது. அது போட்டோகிராஃபி எடுக்கப்பட்டது. December 22, 1962 பிரணாமுக்கு ஒரு தரிசனம் வந்து 7 தூதர்கள் மின்னல் வேகத்திலே அவரிடத்தில் வருகிறது அவர் கண்டார். பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. 7 தூதர்கள் நித்தியத்திலிருந்து அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அவை December 31, 1962 தம்முடைய சபையில் அவர் பிரசங்கம் பண்ணினார். பின்பு February 28, 1963 அவர் சன்செட் மவுண்டன்ல அங்கே இருக்கும் பொழுது அங்க வெடிச்சத்தம் பிளாஸ்ட் அங்கே கேட்டது. 7 தூதர்கள் மின்னல் வேகத்திலிருந்து பல்லவத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். பிறகு தினமே மேல எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது, கோட்டி ஜெபசந்தில் The seven seals of the seven mysteries will be revealed. 7 புத்திரர்களுக்கு அடங்கியிருக்கிற 7 ரகசியங்கள் வெளிப்படும். நீ ஜெபசன் வில்லுக்கு போ என்று சொல்லப்படும். அந்த 7 தூதர்கள் பிரமீடு வடிவத்திலே வந்தார்கள். அந்த மேகமானது போட்டோகிராஃபி எடுக்கப்பட்டது. 26 மைல் உயரத்தில் 30 மைல் சுற்றளவு அந்த பெரிய மேகம் இருந்தது. லைட் மேகசின் May 14, 1963 அது அங்கே அந்த மேகசீன்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. சயின்ஸ் மேகசின் April 19, 1963 அந்த மேகசீன்லயும் அது மிஸ்டீரியஸ் கிளவுட், அந்த மேகம் எப்படி வந்தது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. அந்த மேகத்தை வலது அந்த படத்தை வலது புறமா திருப்பினால் இயேசு கிருஷ்ணனுடைய முகம் வெளிப்படுத்தல் 1 ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது. இது அவருடைய முகம் தெரிகிறது. இது அவர் ஜெபசன் பில்லுக்கு போகும் பொழுது 7 நாள் அங்கே காத்திருக்கும் பொழுது March 17, 24 வரைக்கும் ஒவ்வொரு ரகசியமாக வெளிப்பட்டது. அந்த ஒவ்வொரு தூதனும் வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது 7 புத்திரர்கள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் நிறைவேறுது. அதில் இருக்கிற வெளிப்பாடுகள் தான் மனவாட்டியை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. அதனால சொல்லியிருக்க வண்ணமாக எலியா வந்து ஒரு தூதனாக இருக்க வேண்டும், ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும், ஒரு சத்தமாக இருக்க வேண்டும், அவர் எலஜாவாக இருக்க வேண்டும். எல்லாமே இந்த தூதன்ல நிறைவேறது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ், சரித்திரம் மறுபடியும் வருது. யோவான் சானன்ல வந்த சரித்திரம் இங்க வந்து முதல்ல எலஜாவுக்கு வந்தது, பின்பு வந்து யோவான் சானனுக்கு வந்தது, அதன் பின்பு இந்த கடைசி கால எலியா பிரதர் பெர்னாமுக்கு வந்தது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய தரிசனம், அவருடைய ஊழியம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசி 1965 December 1 அவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவர் வந்து மரித்து போனாலும் அவருடைய செய்தி இன்றைக்கும் அது ஜீவிக்கிறதா இருக்கிறது. அது மறிக்கவில்லை. 1100 டேப் மெசேஜஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. அது இன்னைக்கும் அது இருக்கிறது. அந்த செய்தி தான் சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அந்த ரெஸ்டோரிங் த வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, அப்போ சில பிதாக்களுக்கு இது நம்மை திருத்துகிறது. இது பரிபூர்ணமான வார்த்தையாக இருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்றும் மாறாதவர் என்பதை இந்த அவருடைய ஊழியமானது வெளிப்படுத்துகிறது, அவருடைய செய்தி வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம மனுஷனை உயர்த்ததில்லை, கிறிஸ்துவை தான் உயர்த்துகிறோம். வந்து இயேசு கிறிஸ்து இல்லாதபடி ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் எதுவும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீசஸ் கிரைஸ்ட் பெர்ஃபார்மிங் the same works he did when he walked in human flesh upon the earth. அவர் மனுஷனாக பூமியிலே நடந்த பொழுது என்ன காரியங்களை செய்தாரோ அதே காரியத்தை இந்த கடைசி காலத்திலே ஒரு தாழ்மையான மனுஷன் மூலமாக இயேசு கிறிஸ்து அந்த அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தையை வெளிப்படுத்தினார். யோவான் சானனை சிலர் கிறிஸ்து என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். அதே போல இந்த செய்தியாளனையும் இந்த எலியாவையும் சிலர் வந்து கிறிஸ்து என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர் கிறிஸ்து அல்ல, அவர் ஒரு சகோதரன், அவர் ஒரு தீக்கு தரிசி, எலியாவின் ஆவியுடையவர், அவர் ஏழாம் சபையின் தூதன். ஆமென்,
ஆமென்.
அல்ல, இந்த மெசேஜ் ஆனது, இந்த எலியாவின் செய்தியானது நம்மை வார்த்தைக்கு திருப்புகிறது. அன்றைக்கு எலியாவின் செய்தி யேசபேல் உபதேசத்திலிருந்து வார்த்தைக்கு திருப்பினது. அதே மாதிரிதான் இந்த எலியாவின் செய்தி இந்த யேசபேல் மார்க்கத்திலிருந்து, இந்த சோதன மார்க்கத்திலிருந்து திருப்பும் பொழுது அப்பொழுதுதான் கத்துடைய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கத்துடைய வருகைக்கு முன்னதாக அவர் ஒரு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின பின்புதான் அவர் வருவார். அது வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தல மூணாவது சொன்னதாக அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு சத்தியம் ரெஸ்டோர் ஆகியிருக்கிறது. அன்னைக்கு எலஜாவை மிஸ் பண்ணதனால இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்ண வேண்டியதாக வந்தது. அதனால எருசலேமின் பேரழிவு வந்தது. அதே போல இந்த எலஜா இரண்டாம் வரைக்கு முன்னோடியான எலஜாவை பிரணாமை அவருடைய செய்தியை ஜனங்கள் மிஸ் பண்ணதுனாலே அவள் வந்து என்ன சொன்னால் பேரழிவை சந்திக்க வேண்டியதாக வரும். அவள் கிறிஸ்துவை சந்திக்க முடியாது, அதே சமயத்தில் பேரழிவை உலக அழிவை சந்திக்க வேண்டியதாக வரும். கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னதாக கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி பிள்ளைகளுடைய இதயத்தை அவருடைய பிதாக்கள் அப்போஸ்தல பிதாக்களுக்கு திருப்பி இருக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எலெக்ட் பீப்புள், அந்த பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக அந்த எலஜாவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மெசேஜ் அவங்களை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வரும். அவர்கள் கர்த்தருடைய வரிகளை பங்கு பெறுவார்கள். அந்த எலியா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவள் இயேசுவை சந்திக்க முடியாது. உலக அழிவை அந்த பயங்கரமான நாளை சந்திக்க முடியும். அந்த நியாய தீர்ப்பை தான் சந்திக்க முடியும். இப்பொழுது கால அவகாசம் இருப்பதனாலே இவர் இந்த வசனத்தை கேட்கிறவள், இந்த வார்த்தையை கேட்கிறவள் அந்த எலைஜா தீர்க்கதரிசியுடைய மெசேஜை கேட்கும்படியாக அவருடைய வருகைக்கு ஆயத்த பாகும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜாமல்லா எங்களை நேசிக்கிற கத்ரா இயேசுவேமே சோத்திருக்கிறோம். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்ற அந்த வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சோதர மக்கள் கிறிஸ்தவர்கள் மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசியை மிஸ் பண்ணும் பொழுது வருகையை சந்திக்க முடியாது என்று உம்முடைய வார்த்தை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. இயேசுவை நேசித்தால் அவர் அனுப்பின தீர்க்கதரிசியை விசுவாசிக்க வேண்டும். தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்வன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மனுஷனுடைய உபதேசத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமான வார்த்தை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டனாலே எங்களுக்கு அவ்விதமான பலன் கிடைத்திருக்கிறது. உம்மை நாங்கள் சந்திப்போம். தேவ ரகசியங்கள் எல்லாமே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். இவ்விதமான ஒரு சிறு கூட்டத்தை மனவாட்டியாக உலகத்தில் வைத்திருக்கிறீர். ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாகவே அந்த தீர்க்க தரிசியை அனுப்பினீர். எலியாவின் ஆவியை உடைய அந்த தீர்க்க தரிசி அவர் தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றி முடித்து விட்டார். அவருடைய மெசேஜ் எங்கள் மத்தியில் இருக்கிறது. கர்த்தாவே, யார் யார் நியமிக்கப்பட்டார்களோ, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும். உம்முடைய வருகையில் உண்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தட்டும். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.